இறைவனை பற்றி. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தெரிந்த அளவு நினைவு கொள்கின்றான், வணங்குகின்றான். எந்த நேரத்தில் அவனை நினைவு கொள்கின்றோம், எப்பொழுது அவனை வணங்குகின்றோம்? நமக்கு பெரும் துன்பங்கள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. துன்பங்களின் போது ஏற்படுகிறது என்று சொல்லும் பொழுது அது எப்படி உருவாகிறது? ஆரம்ப நாள் முதலாக என்று நாம் ஒரு வேதனையை, ஒரு வித்தியாசத்தை நம்முடைய உடலில் காண்கின்றோமோ, அப்பொழுது முதலாக இறைவனுடைய நெருக்கம் நம்மோடு இருப்பதை நாம் காண வேண்டும். இறைவனுடைய வாக்கு நாம் அந்த துன்பத்தை உணரும் அதே நேரம், முதல் முறையாக உணரும் அதே நேரம் இறைவனுடைய வாக்கு அது ஒன்றும் இல்லை, நான் அதனை கவனித்து கொண்டிருக்கின்றேன், இதை பற்றி கவலையோ பயமோ வேண்டாம், நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக என்னிடம் திரும்புங்கள். இவை அனைத்துமே நம்முடைய மனதில் நமக்காக அறிவிக்கப்படுகின்றது, உணர்வாக, பேச்சு மூலமாக அல்ல. அந்த கஷ்டத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இதே நேரம் இறைவனுடைய வாக்கு நம்மிடம் ஏற்படுவதை நாம் இன்று முதலாக உணர வேண்டும். இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று மனிதர்கள் கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இறைவன் அவற்றில் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். மனிதர்களோடு இணைந்திருக்கின்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மனிதர்களுடைய உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றான் என்பதையும் நாம் தெளிவாக உணர வேண்டும். வானங்களிலும் கூட கிடையாது. நாம் நம் இறைவனை தேடி பூமியில் அடைந்து தெரிந்த பிறகு அங்கு உதவி இல்லை என்று ஆகும்பொழுது வானத்தின் பக்கம் திரும்புவோம். அங்கும் இறைவன் இல்லை. ஏனென்றால் வானத்தின் பக்கம் திரும்பி நாம் பிரார்த்தனை செய்யும் போது கண்களை மூடுகின்றோம், அப்பொழுது நம்முடைய இறைவன் கண்களை மூடச் செய்கின்றான். அங்கும் இல்லை. காலத்தவணை உங்களுக்காக நெருங்கி கொண்டிருக்கின்றது, உங்களுடைய காலத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம். பூமியில் எவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய உதவிக்காக அழைத்தீர்களோ அவை அவ்வளவும் பொய்யாகிவிட்டது. இனி வானத்தின் பக்கம் திரும்பி உங்களுடைய காலத்தை வீணாக்குவது என்பது கூடாது. அங்கும் கண்களை மூடச் செய்கின்றான். கண்களை மூடிய பிறகு நாம் உள்ளத்தோடு இணைகின்றோம். அங்கு இறைவனுடைய வாக்கு உங்களுக்காக இன்னும் தெளிவாக இருக்கின்றது. உள்ளத்தின் பக்கம் திரும்பாத வரையில் இறைவனுடைய வாக்குகளை தெளிவாக நாம் உணர முடியாது. உள்ளத்தின் பக்கம் எப்பொழுது திரும்புகின்றோமோ அப்பொழுது உலகத்தில் உள்ள அவ்வளவும் நமக்கு மறைவாகிவிடும். இவற்றில் இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மை விட்டும் நீங்கிவிடும். இனி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அது மட்டுமே நமக்காக நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அதன் மீது முதலாவதாக நம்முடைய நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்கிறது. நம்மை அறியாமலேயே இறைவன் எங்கும் இல்லை என்பதை அறிய வேண்டும். இறைவனுடைய ஆற்றல் எங்கும் நிரம்பியிருக்கிறது, இறைவன் அங்கு இல்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இறைவனுடைய வாக்குகள், நம்பிக்கை கொண்டால் அந்த ஆற்றல் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்காக அது வெளிப்படும். அவை இறைவனுடைய ஒரு அனுமதிக்காக காத்திருக்கின்றன. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உள்ள அனைத்தும், வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இவற்றுக்கிடைப்பட்ட நீங்கள் அறிந்தது அறியாதது நிறைய இருக்கின்றது, பார்க்க முடிந்தது பார்க்க முடியாதது நிறைய இருக்கின்றது. இன்னும் நீங்கள் உணரக்கூடியது அவ்வளவும் இங்கு இறைவன் அமைத்திருக்கின்றான். என்ன வேண்டும் உங்களுக்கு? என்னுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் இறுதியாக கொள்ளக்கூடிய பிரார்த்தனையை அவன் முதலாவதாக அமைக்கின்றான். ஒரு சிறு அசைவு அங்கு நிகழும் பொழுதே உங்களை கவனிக்க செய்கின்றான். அந்த அசைவு என்ன என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள். உதாரணமாக லேசாக இங்கே துடிக்கிறது, அது ஒன்றுமில்லை சரியாக போய்விடும் என்று நினைக்கின்றோம். ஒரு புறம் லேசாக அரிக்கிறது, சொலிஞ்சு விட்டால் சரியாக போயிடும் நினைக்கிறோம். உங்களுடைய நகத்தை நீங்கள் நம்புகின்றீர்கள், அங்கு இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது சுகமாக வேண்டும். உங்களிடம் அசுத்தம் இருக்கின்றது, அது சுகமாக வேண்டும். உங்களிடம் தவறான வழிகள் இருக்கின்றன, அவை சீர்பட வேண்டும். உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனத்தில் உங்களோடு யார் பேசுகின்றார் என்பதை அறிய வேண்டும். கவனத்திற்கும் உணர்விற்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை நீங்கள் கவனியுங்கள். கவனம் உணர்வோடு சங்கமிக்கும். கவனம் தவறும் பொழுது என் பார்வைகளில் நான் அடைந்து தெரிவேன். பார்வை என்பது ஐந்து புலன்களில் ஒன்று. இவற்றின் பக்கமின் அவ்வளவு கவனமும் ஈர்க்கப்பட்டுவிடும். அந்த கவனத்தில் பார்க்கக்கூடிய பொருள்களில் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பது தெரியும். அது எல்லார் கண்களும் பட்டது. உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பல மனிதர்களுடைய மன இச்சைகளுக்கு அது தீட்டுப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் உலகத்தில் இருக்கக்கூடிய சுகமான பொருள்களை விரும்புகின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய வசீகரமானவற்றை விரும்புகின்றார்கள். கவர்ச்சிகரமானவற்றை விரும்புகின்றார்கள். நானும் அதை விரும்பும் பொழுது அநேகர் கண்களின் இச்சைகளின் தீட்டுப்பட்ட ஒன்றை நானும் விரும்புகின்றேன். உதாரணமாக நான் விரும்பக்கூடியது சொகுசான வாழ்க்கை. சொகுசான வாழ்க்கைக்கு எனக்கு தேவையானது உலகத்தினுடைய சுகப்பொருள்கள் அனைத்தும். அந்த சுகப்பொருள்கள் அனைத்தையும் நான் தேவைப்படும் பொழுது எனக்கு வேண்டியது பணம். பணத்திற்காக நான் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது. உங்களுடைய இலக்கோ சுகமான ஒரு வாழ்க்கை, ஆனால் நீங்கள் அமைத்திருப்பது நேர் விரோதமாக மிக கஷ்டமான பாதை சம்பாதிக்க வேண்டும். எந்த சுகத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களோ, எந்த இளமை பருவத்தில் விரும்புகின்றீர்களோ, அது கடந்து முதுமை பருவம் ஆகும் பொழுது அந்த சுகத்தை நீங்கள் அடைவதற்கான அந்த பணத்தை நீங்கள் அடைவதற்குள்ளாக வயோதிகம் வந்துவிடுகின்றது. இனிமேல் அதை நான் அனுபவிக்க முடியாது. இதை அனுபவிப்பதற்குள்ளாக, இதை சம்பாதிப்பதற்குள்ளாக பல இடையூறுகள் உங்களுக்காக நிகழ்கின்றன. எப்படி ஒரு சிறு துடிப்பு முதலில் கவனிக்க வேண்டுமோ, ஒரு சின்ன ஒரு அரிப்பு ஏற்படும் போது முதலில் கவனிக்க வேண்டுமோ, அதே போன்று நான் கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிறு தடை ஏற்படும் பொழுது கவனிக்க வேண்டும். யார் ஏற்படுத்துகிறார் இந்த தடையை? நான் அதை சரிவர புரியாதவனாக என்னுடைய நாளைய வாழ்க்கைக்காக என்னுடைய வேலைகளில் நான் இருக்கின்றேனா? அது எனக்கு கடமையாக்கப்பட்டது என்றால், இதை ஒன்றை உதவி இருக்குமானால் எனக்கு எப்படி தடை ஏற்படும்? எந்த ஒரு காரியமும் இறைவனுக்கு லேசானது, எளிதானது, அந்த இறைவனுடைய ஆற்றலில் தடை ஏற்படுத்த முடியாது. எனக்கு தடை ஏற்படுத்தும் பொழுது, எவ்வளவு முயற்சி செய்யும் பொழுதும் அதில் சிறு சறுக்கல்கள் அல்லது பெரிய நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அதை உருவாக்குபவன் யார்? நானோ கடும் முயற்சி எடுத்து இந்த என்னுடைய காரியத்தில் நஷ்டங்கள் வேதனைகள் ஏற்படக்கூடாது என்ற அந்த முடிவோடு செயற்படுகின்றேன். யாரொருவரும் தன்னுடைய முயற்சியில் நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்று செயற்பட மாட்டார்கள். அவ்விதமாக இருக்கும்போது அதையும் மீறி உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுகின்றது. எவ்விதம் யார் செய்ய முடியும்? மனிதர்கள் அவ்வளோ பேரும் ஒன்று கூடி உங்களுக்கு உதவி செய்தாலும் அந்த உங்களுடைய நஷ்டத்தை தடுக்க யாரால முடியாது. உங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுமானால் அதை தடுப்பதற்கும் யாரால முடியாது. அப்படியானால் அதை ஏற்படுத்துபவர் யார்? நமக்கு மேலான ஒரு சக்தி நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் அடையாளம் பெற்றிருக்கின்றோம். அந்த சக்தி மகாசக்தி என்று கூறுகின்றோம். அதனை கடவுள், தெய்வம், இறைவன், அல்லாஹ் என்று பல்வேறு பெயர்களை கொண்டு நாம் அழைக்கின்றோம். இவ்விதமாக நாம் அழைக்கும் பொழுது அந்த ஒரே இறைவனைத்தான் நாம் அழைக்கின்றோம். எப்படி என்றால், நாம் அவனை வேண்டும் பொழுது உன்னை தவிர இனி எனக்கு நாதி இல்லை, கடவுளே எனக்கு என்னுடைய காரியங்களை சீரமைத்துக் கொடு, என்னுடைய காரியங்களில் எனக்கு நன்மைகளை உருவாக்கி கொடு, முடிவு வரையில் உன்னுடைய பாதுகாப்பிலும் உன்னுடைய வழிகாட்டுதலிலும் எங்களுக்கு உதவிக்கரமாக இருப்பார். இவை அவ்வளவுமே இறைவன் நமக்குள் பேசிக்கொண்டிருக்கின்றான். உணர்வாக நாம் கவனிக்க தவறுவதில்லை. அதனை இப்பொழுது வார்த்தையாக கூறும் பொழுது இதனை பிரார்த்தனையாக நாம் அமைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அவ்விதமாக அல்ல, இந்த பிரார்த்தனை ஏற்கனவே நமக்கு உணர்வாக ஊட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் இப்பொழுதும் கூட உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த பிரார்த்தனைகள் நமக்காக ஊட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு மேலாக ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு எந்த நேரமும் நமக்காக ஊட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. கவனத்தில் இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் அதனை மறந்துவிட்ட நிலையில் நான் தான் எனக்கு என்று தலைப்படுகின்றேன். எனக்கு நான் தான் உடைக்க வேண்டும், எனக்கு நான் தான் சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய காரியங்களை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு நான் தான் ஒரே அங்கத்தினன், அதனை பாதுகாக்கும் பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது என்று இறைவனை மறந்து நான் என்னுடைய காரியங்களை தீர்மானிக்கின்றேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய உரை இறைவனிடமிருந்து ஒரு அச்ச உணர்வு புகட்டப்படுகின்றது, என்ன ஆகுமோ நாளைக்கு. இப்பொழுது அந்த அச்ச உணர்வை கவனிக்கும் பொழுது நான் அறிய வேண்டும், என்னுடைய உணர்வு எனக்கு உணர்வூட்டுகின்றது நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு சிறு அச்சத்தை. ஒரு சிறு துடிப்பு ஏற்படும் பொழுது கவனிக்க வேண்டும், ஒரு சிறு அரிப்பு ஏற்படும் பொழுது கவனிக்க வேண்டும், சின்ன வழி ஏற்படும் பொழுது கவனிக்க வேண்டும் என்று இறைவன் கூறும் பொழுது, ஒரு சின்ன தடை உங்களுடைய வாழ்க்கையினுடைய முயற்சியில் ஏற்படும் பொழுது அதனையும் கவனிக்க வேண்டும். உங்களுக்கு மேலான ஒரு சக்தி உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு நன்மையை தவிர அது நாடவில்லை. ஏனென்றால் என்னுடைய இருதயத்தில் என்னுடைய உணர்வாக எனக்கு அறிவிக்கப்படுவது உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதையும், சத்தியமான பாதை என்பது என்பதையும், உங்களுக்கு பாதகமானது எது என்பதையும் தெளிவாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் தெளிவாக பேசுங்கள். பேச்சை குழப்பத்தில் ஆழ்த்திடாதீர்கள். என் மனசில் எனக்கு அறிவிக்கப்படுது, எந்த பேச்சு பேசினாலும் அதில் ஒரு நன்மை இருக்கட்டும், அது நேர்வழியை காட்டட்டும், சத்தியத்தின் பாதையின் மீது அமையட்டும், அமைதியை கொடுக்கட்டும். இது உணர்வூட்டப்படுகின்றது. அவ்வளவையும் வேண்டும் என்கின்றேன், அவ்வளவுதான். அதில் நான் எந்த முயற்சியும் ஏற்படுத்துவதில்லை. காரணம், எனக்கு மேலாக ஒருவன் இருப்பதை நான் எங்கு கவனம் கொண்டிருக்கின்றேன். அவனை மறந்த நிலையில் அவனுக்கு பதிலாக நான் என்று வாழக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்களுடைய பாதையில் நான் இல்லை. எப்பொழுது இறைவனை மறந்தோமோ அடுத்தது நான் தானே. என் காரியங்களுக்கு என்ற இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் என் காரியங்களுக்கு நான் தான் என்று இருக்கும் பொழுது பகிரங்கமான இணை வைப்பு நான் கடவுள் என்ற அந்த அந்தஸ்துக்கு உயர்ந்துவிட்டேன். இங்கு நம்முடைய சோதனை காலம் ஆரம்பமாகிறது. வறுமையும் நோய்களும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு பின்னர் ஒரு காலத்தவணையின் மீது அதில் நீங்கள் உட்படுத்தப்பட்டு இப்பொழுது யார் இந்த வேதனையை கொண்டு வந்தது, எதற்காக இந்த வேதனை? உங்களை நிதானப்படுத்துவதற்காகவும், உங்களுடைய அவசரத்தை நீக்கி பொறுமையை மேற்கொள்ள செய்வதற்காகவும், உங்களுடைய காரியங்களில் மிதமிஞ்சி போய்கொண்டிருக்கின்றீர்கள், இன்றைய வாழ்க்கையில் இப்பொழுது கவனம் செலுத்துங்கள், இதனை உங்களால் எப்படி நீக்கிக்கொள்ள முடியும் என்பதையும், இன்னும் உங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பது யார், சுகமாக வேண்டும் என்று உணர்த்தி கொண்டிருப்பது யார் என்பதையும், அந்த கட்டளை சுகமாக வேண்டும் என்ற கட்டளை எங்கிருந்து பிறந்தது என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய பாதைகளில் தடையை ஏற்படுத்தி உங்களை திருப்புவதற்காக, உங்களுடைய காரியங்கள் என்னிடம் இருக்கின்றன, நான் அவற்றை கவனிப்பனாக இருக்கின்றேன், நீங்கள் முதலில் உங்களுடைய தடைகள் எங்கிருக்கின்றன, யார் தடை ஏற்படுத்துவது, ஏன் என்பதை கவனியுங்கள். நான் வேலை செஞ்சாதான் எனக்கு இன்றைக்கி வருமானம் நினச்சி ஒவ்வொரு தொழிலாளரும் டெய்லி கூலி வாங்குறாங்க இல்லையே, அவங்க கூட போகிறான். ஆனால் சில சமயங்களில் நோய்வாய்ப்பட்டு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் படுக்கையில் இருக்கும்போது கால் கவனிப்பது எப்படி அவர்கள் முன்னோடிக்கப்பட்டது என்பதை கவனிப்பதில்லை. எல்லா சமயங்களும் எல்லாருமே கடன் வாங்க போகிறதில்லை. கடன் இல்லாமலும் அவர்களுக்கு அவர்கள் உணவு ஊட்டப்பட்டார்கள், எப்படி என்பதை அவர்களுக்கு அறிய மாட்டார்கள். ஆனால் கவனிப்பவருக்கு தெரியும், நமக்கு மேலே ஒன்று எனக்காக வேண்டிய என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதை. இப்பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றி நான் கவலையோட்டிருக்கின்றேன். அந்த கவலை இன்றும் இருக்கிறது. நான் தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன், சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது உண்மையானால் நாளைக்கும் உங்களுக்கு அந்த திறன் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அனுபவங்களில் அது இருக்கக்கூடிய குறைகளை நான் தவிர்த்து கொண்டு இன்னும் சிறப்பானவனாக நாளைக்கு செயல்பட முடியும். அப்படியானால் நாளைக்கு ஏன் பயம் வந்தது? உங்களை விட உங்களை படைத்த இறைவன் உங்களை பற்றி நன்கறிந்தவன். அந்த அச்ச உணர்வை நீங்கள் பயபக்தியாக மேற்கொள்ளுங்கள். என் இறைவனமிருந்து தவிர இந்த ஒரு எச்சரிக்கை வரவில்லை. என்னுடைய கவலையான முகமும் என்னுடைய அச்ச உணர்வும் நாளைய வாழ்க்கையில் நான் இயலாதவன் என்பதை அறிய வேண்டும். எவரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்பதையும் தீர்மானமாக நாம் நம்முடைய தெளிவான மனதில் கொண்டிருக்க வேண்டும். நாளைய வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை என்பது உண்மையானால் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையும் நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கவில்லை, வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன், என்னையும் என் குடும்பத்தினரையும். இப்பொழுது ஒரு அமைதி இருக்கின்றது, நாளை வாழ்க்கையை நினைக்கும் போது ஒரு கவலை இருக்கின்றது. கவலையை நீக்கிக் கொடு இறைவனே என்று இப்பொழுது நீங்கள் திரும்புங்கள். அந்த கவலையை நீங்கி அமைதி ஏற்படும் பொழுது உங்களுக்காக எல்லாம் முறைப்படுத்தப்பட்டுவிட்டது என்பதையும் அறியுங்கள். எந்த அளவுக்கு என்னுடைய கவலை வரும்பொழுது நான் கவலை இல்லாமல் இருக்கின்றேனோ, அந்த கவலையை நீக்கிக் கொள்கின்றேனோ, அதை நீக்கிக் கொள்ளக்கூடியது உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக மட்டுமே தானே தவிர வேறு எவராலும் உங்களால் உட்பட நீக்கிக் கொண்டு வாழ முடியாது. இன்று நான் என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் உள்ள சம்பாத்தியத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். பணம்தான் முக்கியம் என்று வாழக்கூடிய நமக்கு எங்கிருந்து நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம் ஏற்படுகிறது. உங்களுக்கான உணவு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து கிடைத்துவிடும் என்று உறுதியாக கூற முடியுமா? அல்லது இந்த உணவு எவ்வளவு இருந்தாலும் எனக்கு சாப்பிட முடியாத நிலை வந்துவிடுமோ என்று பயம் இருக்கிறதா? உங்களுடைய உழைப்பை கொண்டு நாளைக்கு வரையில் எனக்கு உழைக்கும் அந்த மனம் இருக்கின்றது, நான் உழைத்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வேன் என்று உறுதியாக கூற முடியுமா? இந்த கைகளும் கால்களும் நாளைக்கு உங்களுக்கு வேலை செய்யும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? கண் முன்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம், கைகால்கள் இழந்திருக்கின்றார்கள், கைகால்கள் விழுந்து விட்டது என்று கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். மனம் பேதித்து விட்டது, அச்ச உணர்வு மேற்கொண்டு விட்டது, என்ன செய்வது என்று தெரியவில்லை, எல்லாம் முடிந்து விட்டது போன்ற அந்த சூழ்நிலை ஏற்படும். எப்பொழுது யார் மீது எது விடியும் என்பது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கவனமாக இருப்பவர்களுக்கு இது போதுமான இறையச்சத்தையும் உள்ளச்சத்தையும், அதாவது பயபக்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். பயபக்தியுடையவர்களை இறைவன் நேசிக்கின்றான். காரணம், அவர்களுக்கு பெருமை நீங்கிவிட்டது. தான் என்ற எண்ணம் நீங்கி நீ ஒருவன் தான் என்ற எண்ணம் அவர்களுக்குள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன் வருணை தவிர இல்லை என்ற உணர்வை கொண்டு வாழும் காலமெல்லாம் நமக்கு நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு சிறு துளி அளவு நமக்கு தீமைகள் ஏற்பட்டுவிடும் என்று நம்ப வேண்டாம். மாறாக நாம் எதிர்பார்க்காத நன்மைகளில் வாழப்போகின்றோம் என்ற திருப்தியுடன் வாழ வேண்டிய சூழ்நிலை அடைந்திருக்கின்றோம். இப்பொழுது இருக்கக்கூடிய அமைதியை கொண்டு நான் என்ற எண்ணத்தை எப்பொழுது நான் நீக்கிக் கொண்டேனோ, அப்பொழுது நீ ஒருவன் தான் என்ற அந்த உள்ளத்தில் நீங்கள் கொள்ளக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை கவனிப்பவர்களாக இருக்கின்றீர்கள். உணர்வு உங்களுடைய இறைவனுடைய வார்த்தைகள். உணர்ச்சிகளில் பலவிதமான கூக்குரல்கள் என்னுடைய மனதிலிருந்து வெளியாகுகின்றது. இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று பலவிதமான சூழ்நிலை நமக்கு ஏடாகவே பல கோணங்களிலும் நாம் யோசிக்கின்றோம். அந்த கோணங்களிலிருந்தெல்லாம் எப்படி நம்மை தடுத்துக்கொள்வது என்றும் யோசிக்கின்றோம். உண்மையில் இதற்கும் அவற்றுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய உங்களுடைய மனிதர்களுடைய வழிமுறைகளிலிருந்து கற்றுக்கொண்டவை கூக்குரல்களாக உங்களுடைய மனதிலிருந்து வெளிப்படுகின்றது. நீங்கள் அநியாயமாகவும் அவசரமாகவும் உங்களுடைய உதவிக்காக பல உபாயங்களை தேடுகின்றீர்கள். முற்கூட்டியே நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது மிதமிஞ்சி போனால் பணம் ஒன்றுதான், உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கு பணம் மட்டும்தான். இதை தவிர உங்களுக்கு எதாவது வாழ்க்கை இருக்கா? பணம் இருந்தால் உணவு, உணவு இருந்தால் சொகுசு, எல்லாம் இருக்குது. என் உடல்நிலை சரியில்லை, என் மனநிலை சரியில்லை, இவை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொள்பவர்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு உதாரணம் என்று இருக்கும்பொழுது நானும் அந்த உதாரணமாக மாற வேண்டும், பிறகுதான் நம்புவேன் என்று நாம் நம்முடைய விடாப்பிடியான இறைவனுக்கு புறம்பான எண்ணங்களில் ஆகிவிட வேண்டாம். இறைவனை மறந்தவர்களாக, இறைவனுக்கு விரோதமாக நாம் செயல்படுவதிலிருந்தும் விலகிக்கொள்வோம். நமக்கு நம்முடைய இறைவன் பொறுமையை போதிக்கின்றான். கவனம் வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகவும் அவசரப்பட வேண்டாம். நாம் மிகவும் அவசரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நமக்கான சோதனை காலங்கள் வாழ்க்கை முழுமையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உடம்புக்கு முடியவில்லை, மனசுக்கு சரியில்லை என்று அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பொறுமையை இறைவன் கொடுக்கின்றான், கவனத்தை திருப்புகின்றான். இந்த தடை உங்களுக்கு நன்மையாக அமையும். உங்களை அறியாமலேயே கவனம் உங்கள் பக்கம் திரும்புகின்றது, உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றது. இறைவனுடைய உணர்வுகளை கவனிக்கின்றீர்கள், மனம் அமைதியடைகின்றீர்கள். இப்பொழுது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை புதுமையான கோணத்தில் நீங்கள் அறியாத விதத்தில் உருவாகின்றன. எதனை நான் இன்று செய்திருப்பேனோ அந்த ஒரு காரியம் தடுக்கப்பட்டுவிட்டது. காரணம், எனக்கு உடம்பு சரியில்லை அல்லது மனசும் சரியில்லை, இரண்டும் சேர்ந்து சரியில்லை. குடும்பத்தில் பிரச்சனைகளாகிவிட்டன, என்னால் என்னுடைய இன்றைய நாளை செய்ய முடியவில்லை. அவ்வளவு பெரிய பாக்கியம் அங்கு நிகழ்ந்துவிட்டது, அதை நீங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் நாம் சிந்திப்பதில்லை. உங்களுடைய பொறுமைக்காக வேண்டி ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள், நான்கு நாள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஈடுபட முடியாது. இறைவன் அவற்றை தீர்மானிக்கின்றான். ஏனென்றால் நாளைக்கு இதனை செய்ய வேண்டும் என்று நான் துடிப்போடு இருக்கும் பொழுது அவசரத்தில் கவனம் சிதறிவிட்டேன். இப்பொழுது இறைவனுடைய உதவி வருகின்றது, உங்களுக்கு உடம்புக்கு முடியவில்லை, நீங்கள் அவற்றை சம்பாதிக்கவில்லை. எனக்கு உடம்புக்கு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அதை நான் சம்பாதிப்பதில்லை, நான் அது எனக்கு ஏற்படுவதை விரும்பவும் மாட்டேன். அப்படியே எனக்கு ஒன்று வரவிருக்கிறது என்று நான் தெரிந்திருந்தாலும் அதனை நான் தடுத்துக் கொள்வோனும் இல்லை. நீங்கள் அறியாத விதத்தில் சிறுதூராகவே உங்களை வந்து அடைகின்றது. அதனை நிர்வகிப்பவன் யார் என்பதையும் நாம் அறிய வேண்டும். அந்த கேள்விதான் வேண்டும் இறைவனுக்கு, வேறு எதுவுமே வேண்டாம். அறிந்து கொண்டு செயல்படும் என்று கூறவில்லை. எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம் என்ற அந்த எண்ணத்தை இறைவன் உங்களுக்காக எச்சரிக்கையோடு கூறிக்கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும், குறிப்பாக நாம் மிகவும் அவசரத்தில் இருக்கும் பொழுது, இந்த அவசரம் மிகப்பெரிய ஒரு சாதனை நான் நிகழ்த்த வேண்டும் என்பதன் மீதும் இருக்கின்றது. மிகப்பெரிய கேடு என் மீது விழுந்துவிட்டது என்ற அந்த அடிப்படையில் இப்பொழுதே மனம் நொந்து போகக்கூடிய அந்த அவசரமும் இருக்கின்றது. ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பற்றி பெரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவசரமும் இருக்கின்றது என் அறிவை கொண்டு. அதே போன்று ஒன்றுமே உங்களுக்கு இல்லை என்ற முடிவு இருக்கும்பொழுது அதை நோக்கி நான் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றேன், நான் அதனை சாதிக்கப் போகின்றேன் என்று. நாளைக்கு உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திசை எது? உங்களுக்காக உருவாக்கப்பட்டுவிட்ட அந்த சூன்யமான இலக்கு எது? அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய பெரும் பணத்தை உங்களுக்காக ஒரு சோதனைக்காக அமைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையையும், அதில் உங்களுக்கு வேதனைகளும் இருக்கிறது என்பதை அறிவித்தும் நாம் அதன் மீது பாய்ந்து அபகரித்து கொண்டு வாழும் பொழுது அதில் இறுதியாக எந்த நன்மையும் இல்லை என்பதை அறியக்கூடிய அந்த பெரும் காலங்கள் உங்களுக்கு கடந்து அன்று அனுபவிக்கக்கூடிய துன்பங்களும், இவை யாவும் உங்களுக்கு நற்செய்தியாகவும் எச்சரிக்கையாகவும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய இறைவனை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அறிய வேண்டும். அவனுடைய வாக்குகளை நீங்கள் சந்திக்கின்றீர்கள். உங்கள் இறைவன் உங்களோடு என்றென்றும் தொடர்பு கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்திலிருந்து அவனுடைய எச்சரிக்கையை கொண்டும் நடுபேசங்களை கொண்டும், நான் தவறான பேச்சை பேசும்பொழுது அதற்கு முன்பாகவே இது தவறு கொஞ்சம் நிறுத்திக்கொள்ளுங்கள், படப்படப்பாக பேசும்பொழுது வேண்டாம், தெளிவில்லை, குழப்பங்கள் இருக்கின்றது, உங்களுடைய மான மரியாதைகளும் போய்விடும், உங்களுடைய அழகான ஒரு நிலைப்பாடு நீங்கள் குறைத்து விடுவீர்கள், உங்களை பற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு நல் உணர்வு மற்ற மனிதர்களிடம் நீங்கள் மதிப்பை இழந்து விடுவீர்கள், ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அவ்வளவும் இங்கு இறைவன் பின்புலமாக பேசிக் கொண்டிருக்கின்றான், நானும் பாய்ந்து கொண்டிருக்கின்றேன் முன்பாக. இந்த அவசரமும் இந்த கவனக்குறைவும் என்னை மறந்த நிலையில், என்னை புறக்கணித்த நிலையில் நீங்கள் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக நான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு வெறும் என்னுடைய பார்வை மட்டுமல்ல, என்னுடைய எச்சரிக்கையும் நடுபேசும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய நன்மதிப்பை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய அவசரத்தின் காரணமாக வார்த்தைகள் தவறிவிடும், உங்களுடைய மதிப்பு குறைந்துவிடும், உங்களுடைய சன்மானம் இந்த உலகத்தில் உங்களுக்காக நிலைப்படுத்தப்பட்டிருப்பது உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடும். அவ்வளவையும் இதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த நேரத்திலும் நாம் இறைவனுடைய பேச்சை கேட்பவர்களாக இருக்க வேண்டும், உள்ளத்தோடு இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். அங்கு எனக்காக நிகழ்த்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மிகவும் கவனமாக செவியேற்பவனாக இருக்க வேண்டும், செவிதாழ்த்தி கேட்பவனாக இருக்க வேண்டும். அமைதியோடு என் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை கவனிப்பதற்காக என் மனதிற்குரிய குழப்பங்களும் பேச்சுக்களும் கூக்குரல்களும், என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ற அந்த எண்ணங்களெல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் அமைதியடையுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை மட்டும் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த சூழ்நிலை மாற்றப்பட்டுவிட்டது. அதனை எப்பொழுது நான் அறிவேன் என்றால், எப்பொழுது என்னுடைய மனதில் அமைதியை நான் அடைகின்றேனோ சூழ்நிலை மாற்றப்பட்டுவிட்டன. நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னுடைய நேரம் இங்கு ஆரம்பிக்கின்றது, என்னுடைய சூழ்நிலை இங்கு முடிகின்றது, என்னுடைய காலம் இங்கு துவங்குகின்றது. என்னுடைய நேரம் இங்கு முடிவடைகின்றது. ஒவ்வொன்றும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை கவனிக்க வேண்டும். நாம் எங்கு இறைவனை தேடிப் போகின்றோம் என்றால், மசூதிகளுக்கு போகலாமா? மனிதர்கள் காட்டுகின்றார்கள் இங்கு என்று இறைவன் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு தேவையை குறித்தும் அதைத்தான் நான் உணர்கின்றேன், பிறகு அதனை நான் என்னுடைய எண்ணமாக கொள்கின்றேன், அதனை விரும்புகின்றேன். இப்பொழுது இந்த விருப்பம் என்னுடைய விருப்பம் என்று எண்ணுகின்றேன். இறைவனுடைய வாக்கு உங்களுக்கு விருப்பமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அவ்வாறல்ல, உங்கள் மீது இறைவன் விருப்பம் கொண்டிருக்கின்றான். நீங்கள் வழி தவறிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த உள்ளத்தின் பக்கம் உங்களுடைய திசையை நீங்கள் அமைக்க வேண்டும். எந்த நேரமும் இறைவனை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அவனை இனம் காண வேண்டும். அவனை தவிர இதனை நிறைவேற்றுபவன் எவனும் இல்லை என்பதையும் அறிய வேண்டும். ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டால் அவனிடமிருந்து என்னை பாதுகாப்பவன் எவனும் இல்லை என்பதையும் பயப்பட வேண்டும். எந்த நேரமும் இறைவனை விட்டு நீங்கள் தவறவே முடியாது. அவன் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றான், பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான், உங்களை நிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் தவறும் பொழுது உங்களை பாதுகாப்பவன், தாங்கி பிடிப்பவன் அவன் ஒருவன் தான். எந்த கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம் என்று தாங்கி பிடிப்பவன் அவன் தான். இது உங்களுடைய இறைவனுடைய வாக்கு என்பதை நினைவு கொள்ளுங்கள். யார் தங்களுடைய உள்ளத்தோடு தங்களுடைய இறை உணர்வோடு கலந்திருக்கின்றார்களோ, யார் மசூதிகளுக்கும் கோயில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் அங்கு இறைவன் இருக்கின்றான் என்று கற்பனையை கொண்டு செல்ல மாட்டார்களோ, சத்தியத்தை பின்பற்றுவார்களோ, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எந்த கஷ்டமோ வேதனையோ கிடையாது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இறைவனோடு நீங்கள் கலந்திருப்பீர்கள். அங்கு உங்களுடைய இறைவனை நீங்கள் சந்திக்கின்றீர்கள். அந்த வாக்குகள் நிறைவேறும் பொழுது பெரும் குழப்பத்திலும் கூச்சலிலும் நான் அங்கு மடிந்து விட்டேனோ, மரணமே எனக்கு ஏற்பட்டு விட்டதோ என்ற அந்த ஒரு பயத்தோடு இருக்கும் பொழுது, அமைதியை அடையுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். அந்த பேச்சிலிருந்து விலகுங்கள், உங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று. இப்பொழுது நாம் இறைவனே என்று திரும்புகின்றோம். இப்பொழுது நாம் என்ன கேட்கின்றோம் இறைவனிடம்? எனக்கு இந்த கவலையும் பயமும் வேண்டாம் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் மாறாக, இந்த கவலைக்கும் பயத்திற்கும் நான் ஒரு உருவகம் செய்துவிட்டேன், இந்த திசையிலிருந்து இவர்கள் மூலமாக இந்த விதத்தில் எனக்கு இந்த கஷ்டம் வரும் என்று. அதனை தீர்மானிப்பவர்கள் நீங்கள் அல்ல. உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய காலத்தையும் உங்களுக்காக விதிக்கப்பட்டதையும் நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள். அது உங்களிடம் இல்லை. அபிதமாக இருப்பது உண்மையானால் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் இவ்வளவு காலமும் நாளைய வாழ்க்கையை பற்றி எப்படி அமைய வேண்டும் என்று முயற்சித்தீர்கள், அது எப்படி உங்களுக்கு விரோதமாக இப்படி இந்த நாளில் மாறிவிட்டது? நன்மையை அடைய வேண்டி நீங்கள் வெகு தொலைவில் உங்களுடைய காரியங்களை இன்று நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்குரிய சக்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பது நிச்சயமாக அதை இறைவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டிருக்கும் போது இறைவனை முற்றிலுமாக மறந்துவிட்டு நீங்கள்தான் உங்களுக்கு என்று ஆக்கிக் கொண்டீர்கள். இறைவன் தேவையில்லை என்ற அந்த நேரத்தில் வாழ்ந்ததன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சத்தியமாக இறைவனுடைய வாக்கு உண்மையானது. அடுத்த மூச்சு உங்களிடம் இல்லை. அவ்வாறெனில் நாளைய வாழ்க்கையை பற்றி வெகு தீவிரமாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எதன் அடிப்படையில்? எந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாளைய வாழ்க்கை என்ன இருக்கிறது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், பெரும் துன்பத்தில் ஆகும் பொழுது மனம் இறைவன் கூறுகின்றான், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், நானும் என் இறைவனிடம் திரும்புகின்றேன். இப்பொழுது மசூதிகளோ சர்ச்சைகளோ கோயிலோ எங்கே போகிறோமோ திரும்புகிறேன், அங்கே போயிட்டு எனக்கு இந்த சூழ்நிலையை மாற்றிக்கொடு, இந்த சூழ்நிலையை மாற்றிக்கொடு. நான் எந்த சூழ்நிலையை எதிர்பார்க்குறேனோ அந்த சூழ்நிலை நிச்சயமாக அங்கு இல்லை, ஆனால் உருவாகிவிட்டது போன்று கற்பனை செய்து கொண்டு இதிலிருந்து என்னை காப்பாற்றேன் என்று கேட்டதன் காரணமாக ஏற்கனவே அங்கு இல்லை. இந்த பிரார்த்தனை சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று இருந்தால், உண்மையாக இருந்தால் அது கொண்டு எனக்கு ஒரு சட்டம் வரும்போது பிரார்த்தனை சேவை மறுக்கப்படும். இல்லாத ஒன்று இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட இது இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது நிச்சயமாக இறைவன் அதை சேவை ஏற்பதில்லை. எனக்கு இந்த நோய் வந்துவிட்டது, நோய் நீங்க வேண்டும், அங்கே நோயே கிடையாது. உங்களுடைய இருதயத்தில் எதனை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களோ அது நோயாக உருவாகி கொண்டிருக்கின்றது. இங்கு மாற வேண்டும். இங்கு என்னுடைய வாக்கா உங்களுடைய அறிவா? உங்களுடைய இதயத்தில் எது இருக்க வேண்டும்? சுகமாகுங்கள் என்று என்னுடைய அறிவு இருக்க வேண்டுமா? சுகமாகாது என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மருத்துவர் அதுதான் கூறுகின்றது. பலரும் அப்படித்தான் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எனக்கும் அதுதான் உண்டு என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டு எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு குணமாக்கி கொடு, சிறுநீரக தொந்தரவிலிருந்து என்னை குணமாக்கி கொடு, HIV எனக்கு வந்துவிட்டது குணமாக்கி கொடு, கெட்டவை தானே அடியும் என்பதை அறிந்திருக்கின்றோம், நன்மைகள் தானே தடை தோங்கும் என்பதையும் அறிந்திருக்கின்றோம். இந்த அறிவு உணர்வு மூலமாக சத்தியமாக நமக்கு புகட்டப்பட்ட உணர்வு. யார் தங்களுடைய மனதை உள்ளத்தின் பக்கம் திருப்புகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் உண்டு. சத்தியமான வாழ்க்கையின் பகுதியும் அவர்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. அவர்கள் சுகத்தையும் காண்பார்கள். அந்த சுகத்தில் வாழும்பொழுது, அமைதியில் வாழும்பொழுது அதனுடைய விளைச்சல்களையும் காண்பார்கள். இவர்கள் எண்ணியில் எதுவுமே இல்லை என்பது தெரியும். மாறாக அங்கு நன்மைகள் விளைந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் அறிவார்கள். ஒரு காலத்தில் எல்லாருக்குமே HIV வந்துடும், தொற்றாதீங்க, பார்த்துடாதீங்க, கிட்ட போயிடாதீங்க, அதை நம்பி செத்தவன் இருக்கான். இன்றைக்கி அது படகி போச்சு. அதை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது, எய்ட்ஸும் கிடையாது. எதனை நீங்கள் அச்சப்படுகின்றீர்களோ, அச்ச உணர்வு ஊட்டப்படுகின்றீர்களோ அது உங்களுக்குள் விடை இருக்கின்றது. எப்படி பேய் கிடையாது, பேய் பிடிச்ச மாதிரி அடைகிறாங்களோ அதே மாதிரி தான். பேய் ஒன்று இருக்குதுன்னு அறிமுகப்படுத்தி அதை ஒரு உருவமாக்கி கதைகள் சொல்லி அதை நம்ப வச்சுட்டா, ராத்திரி நேரம் வந்து தனியாக இருக்கும்பொழுது ஒரு அகால வேலையில் கண்டிப்பாக நமக்கு பயம் வரும். இந்த பயம் நீங்க அங்கே பேய் இல்லை, இருந்தால் பேய் பிடிச்சினு மறுநாள் வந்து பகலில் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கோம், அவனுக்கு அப்புறம் பேய் ஓட்டம். இவ்விதமாக நமக்குள் மனிதர்களிடமிருந்து கெட்ட பேச்சுக்களும், கெட்ட வழிமுறைகளும், கெட்ட வார்த்தைகளும், கெட்ட அறிவும், கல்வி அறிவு, படிப்பறிவு போன்ற கெட்ட அறிவு மாயைகள் புகுத்தப்படுகின்றன. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று. உங்களுக்காக கற்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு அறிவும் நேற்றைய அறிவு, ஹிஸ்டரி. நான் அனுபவித்ததும் மற்றவங்க அனுபவித்ததும் இதுதான் உங்களுடைய அறிவு, எழுத்துப்பூர்வமான அறிவு, எழுதி வச்சது, டாக்குமெண்டட் தியரிஸ் கான்செப்ட் எல்லாமே. அப்போ தானே நான் படித்தது என்ன, நாளைக்குள்ள வாழ்க்கைக்கா, நேற்றுள்ள வாழ்க்கையா? நேற்று வரைக்கும் இருந்த அறிவு படிக்கலைன்னா நாளைக்கு வாழ்க்கைக்கான அறிவு படைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த படைப்பின் அறிவு வேணுமா, படைத்தவற்றின் அறிவு வேணுமா, சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அறிவு வேணுமா, சூழ்நிலை சிக்கி சீரழிந்து கொண்டு கடைசியில் நிறைவினை மாற்றிக்கொடு என்று கேட்கக்கூடிய அந்த இறுதி முடிவை நோக்கி நான் சென்ற பிறகு, இவ்வளவு அல்லற்பட்ட பிறகு இறுதியாக படைப்பாளனை நான் திரும்புகின்றேனே, அந்த படைப்பின் அறிவு வேணுமா அல்லது படிப்பறிவு வேண்டுமா? இறைவனே என்று திரும்பக்கூடிய அந்த படைப்பாற்றலில் மிக்க அந்த பாக்கியத்தின் அறிவின் பக்கம் நான் திரும்புகின்றேன், உள்ளத்தின் பக்கம். கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று போய்க் கொண்டிருக்கும் வரையில் நமக்கு இறைவன் இல்லை. துன்ப காலங்களில் உங்களுடைய கூக்குரலை கேட்கக்கூடிய எவனும் இல்லை என்பதை அறியுங்கள். மனிதர்கள் கூறுவார்கள் இறைவனுக்கு கண்ணில்லை என்று. இவ்வளவு காலமும் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருப்பவன் மனிதர்களை நம்பாதே சுகமாக என்று அறிவித்தேன். ஆனால் நீங்களோ இது சுகமாகாது என்று கூறினீர்கள். உன்னை விட எங்களுக்கு தெரியும் என்று கூறினீர்கள். டாக்டர்கள் கடவுள் என்று கூறினீர்கள். அந்த கடவுள் தான் கூறினா நீ சுக நீ பிழைக்க மாட்டேன்னு. நீங்கள் போனதை பிழைக்கிறதுக்காக போனீங்க. இறைவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டு அங்கே சென்றீங்க. அங்கோ மாற்றமான வாக்கு கொடுக்கப்பட்டது, அதனையும் நம்பினீர்கள். இதுதான் துரதிருஷ்டத்தின் ஆரம்பம். உங்களுக்கு நான் சுகமளிப்பவன் இல்லை என்று கையெழுத்து போடுங்கள். கையெழுத்து போட்டுவிட்டு சுகமாய் கொடுங்க. இப்படிப்பட்ட துர்பாக்கியமான சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடாது. உள்ளத்தை விட்டு விலகியதன் காரணமாகவும் கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று போய் நம்முடைய இறைவனை விட்டும் விலகி கற்பனைகளை, பேய்களை பின்பற்றியதன் காரணமாக, மனிதர்களை பின்பற்றியதன் காரணமாக, உள்ளத்தை பின்பற்றாததன் காரணமாக, சிந்தனை இல்லாததன் காரணமாக, கொஞ்சம் பொறுமை இல்லாததன் காரணமாக கவனம் தவறியது. உயர்வான தகுதிகளின் மனிதன் படைக்கப்பட்டிருந்தான். ஒரு சிறு சிறுக்கள் தான் அகல பாதாளத்தில் விழுந்து விடுவோம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை கவனிக்க வேண்டும். அந்த எண்ணம் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து வந்திருக்கின்றது. அது நீங்கள் உங்களுடைய படிப்பறிவை கொண்டு எந்த விதமான அடித்தளமும் இல்லாமல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊர் உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ படிப்பு கூறுகின்றது, உங்களுக்கு இந்த நோய் வந்துவிட்டது, நீங்கள் நிச்சயமாக மரணிப்பீர்கள். உலகத் தெரிவு முழுமையாக கொடுக்கப்பட்டுவிட்டது, இது எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான், சுகமாகுங்கள். வேணும் சொல்வீங்களா வேணாம் சொல்வீங்களா? நீ செத்தே போவேன்னு சொன்ன மருத்துவ அறிவு, கடந்த கால அறிவு, இறந்த கால அறிவு, பிணக்காட்டு அறிவு உங்கள்கிட்ட சொல்வது நீ சுகமாக மாட்டேன். இது நேற்றைய அறிவு. இறைவனுடைய படைப்பு அங்கு அறிவிக்கிறது நீ சுகமாக வேண்டும். இருக்குதா இல்லையா மனசில்? அது வேணுமா வேண்டாமா? வேண்டும். எந்த அடித்தளத்தை கொண்டு நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்க? எந்த அடிப்படையை கொண்டு? படிப்பின் அடிப்படையை விட்டுவிட்டுத்தான் இதை நம்ப வேண்டுமா, படிப்பின் அடிப்படையை வைத்துக்கொண்டு நம்ப வேண்டுமா? படிப்பின் அறிவு கூறுகிறது நீ படைக்க மாட்டாய், படைப்பாற்றல் கூறுகின்றது நீ புதிதாக படைக்கப்படுவாய், உயிர் வாழ வேண்டும், சுகமடைய வேண்டும். எதனை நாம் நம்புவோம், எதனை நாம் விரும்புவோம்? இரண்டில் இதைத்தான் நான் விரும்புவேன் என்றால் எனக்காக வரக்கூடிய சத்தியமான வார்த்தை, அழகான வார்த்தை, இதை தான் நான் விரும்புவேன், இதுதான் எனக்கு வேண்டும் என்பதை நான் விரும்புவது உண்மையானால் என்னுடைய படிப்பின் அடித்தளத்தை நான் நொறுக்குகின்றேன், ஒரு காலம் நம்ப மாட்டேன். உங்களுடைய கல்வி அறிவு, உங்களுடைய கல்லூரி அறிவு அவ்வளவும் உங்களுடைய செருப்புக்கு கீழே ஆக வேண்டும். இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது உண்மையானால் புத்தகத்தை தொட்டு கும்பிட்டுக்கிறோமே, கீழே போட்டு செருப்பால் அடைங்க, அப்போ தான் உங்களுடைய உள்ளம் நாளைய வாழ்க்கைக்கு திரும்பும், படைப்பின் ஆற்றலின் பக்கம் திரும்பும். ஒருபோதும் நான் என் கடந்த கால வாழ்க்கையை பார்க்க மாட்டேன், என் முகம் முன்னோக்கி இருக்க வேண்டுமே தவிர என் முகம் பின்னோக்கக்கூடாது. நேற்றைய வாழ்க்கையினுடைய படிப்பு தான் நாளைய வாழ்க்கை என்று நான் அறியும் பொழுது என் முகம் பின்னோக்கி இருக்கின்றது, என் உடல் முன்னோக்கி இருக்கின்றது, முன் செல்லவும் சக்தி பெற மாட்டேன், பின்வாங்கவும் நான் சக்தி பெற மாட்டேன், என்னுடைய நிலைக்குத்தி நின்றபடி நின்றுவிடுகின்றது. இதுதான் படிப்பையும் நம்புவேன், இறைவனையும் நம்புவேன் என்று கூறும்பொழுது ஒரு காலம் நீங்கள் இறைவனை நம்ப முடியாது. ஒரு அணுவளவு கூட படிப்பாற்றலையும் உங்களுடைய அறிவையும் தொலைத்தால் தவிர. ஆனால் இன்றோ நாம் இறைவனை தொலைத்துவிட்டு படிப்பாற்றலின் நம்பிக்கை கொண்டு நேற்றைய வாழ்க்கையை நாளைக்கு கொண்டு வருவேன் என்று என் முகம் பின்னோக்கிய நிலையில் நான் முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கை என்னை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது, பெரும் நஷ்டத்தில் நான் ஆகி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு க்ஷணத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டும் நான் விலக வேண்டும், என் இறைவன் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் வானதாக உயர்ந்தது, உங்களுடைய படிப்பறிவு அவ்வளவும் அதில் பாதாளத்தில் கிடக்கக்கூடியது, புதைந்து போன அறிவு, சவக்காட்டு அறிவு. உங்களுடைய கல்லூரிகள் பிணக்காடுகள், சவக்காடுகள், சவக்கிடங்குகள். காரணம் நேற்றைய அறிவினுடைய அவ்வளவு விஷயங்களையும் கொண்டிருக்கக்கூடியது. அதனை நான் படிக்கின்றேன், இது நாளைக்கு உதவாது. இறந்த காலம் நாளைக்கு உங்களுக்கு உதவுமா? உங்களுடைய உள்ளம் என்ன பதில் சொல்கின்றது? இறைவன் என்ன கூறுறோம்? செத்தவன் எவனாவது புடச்சி வந்திருக்கானு கேட்டால் உடனே இல்லைன்றோம் இல்லையா? அதே மாதிரி செத்த காலம் நாளைக்கு வருமானு கேட்டால் கிடையாது. செத்த காலத்தினுடைய அறிவாக நாளைக்கு உங்களுக்கு வழிகாட்டும். இந்த படிப்பறிவு எந்த மாணவனுக்கு ஏறலையோ அவன் சொந்த புத்தியோடு இருக்கணும், அவன் மட்டும்தான் வாழ தகுதியுடையவன். படித்தவன் உருப்பிட மாட்டான், இருந்தாலும் அதுதான் இன்றைக்கி சிஸ்டம் ஆக்கிட்டதுனால வேறு வழியெல்லாம் படிக்க வேண்டியிருக்குது, அதையும் படித்து தொடக்க வேண்டியிருக்குது. இருந்த போதிலும் அதையும் மீறி இறைவனுடைய பாதுகாப்புக்குள் வருகின்றோம். நீ என் குழந்தையை ஞானங்களோடு திருப்பி கொண்டு வா, சொந்த புத்தியோடு திருப்பி கொண்டு வா. கல்லூரிக்கு அனுப்பும் பொழுதும் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும் பொழுதும் இந்த பிரார்த்தனையை கொண்டு குழந்தைகள் அனுப்ப வேண்டும். பெருமை கொண்டவர்களாக இந்த உலகத்தினுடைய செத்து அறிவை கொடுத்து அவர்களை பெருமை கொண்டவர்களாக ஆக்கிட வேண்டாம். உதாரணம் புரிகின்றேன், உங்களுடைய குழந்தை 5 மாதத்தில் அம்மான்னு கூப்பிடும். உங்களுடைய படிப்பு ஆனா இம்மண்ணா மானா போட்டு அறிவிக்கொள்ள படிப்பு 5 வயசு. இந்த படிப்பை கொண்டு அம்மா உணர ஓட்ட முடியாது, வார்த்தையை கற்றுக்க முடியும். எடுத்துப்பூர்வமாக
இவ்வளவு கேடுகட்ட இந்த அறிவை நாம் பெருமையாக கொண்டிருக்கின்றோம். இன்று அந்த பெருமையிலிருந்து விலகுகின்றோம். உன்னுடைய ஞானங்களைக் கொண்டு 5 வருஷம் கழிச்சு நான் தெரியக்கூடிய வெறும் வெற்று வார்த்தை, உயிரோட்டம் இல்லாத வெற்று வார்த்தை, அந்த அம்மாங்கிற வார்த்தையை இன்றைக்கி நீ அம்மாங்கிற உணர்வை கற்றுக் கொடுத்த அந்த குழந்தைக்காக நான் உங்களுக்கு நன்றியோடு இருக்கின்றேன். இந்த வகையில் என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும். நான் இறைவனை என்றென்றும் முகம் நோக்கி இருக்கின்றேன் என்பது பொருள் இறைவனுக்கு நன்றியோடு இருக்கும் பொழுது. நம்பிக்கை கொண்ட மக்களாக நீங்கள் வாழ வேண்டும். நான் படிக்கும் காலத்தில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். வீட்டில் நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு வளர்த்ததுனால SSLC படிக்கும்பொழுது தான் உண்மையிலேயே இந்த சனியத்தை படித்து தான் ஆகணும் போல இருக்குதுங்கிறதுக்காக படித்ததும் அவ்வளோ டேஷான படிப்பு. சொந்த பற்றி இருந்ததன் காரணமாக ஒவ்வொரு வார்த்தையிலும் அதில் தவறுகளை பார்க்க முடியுது, தவறுகள் மறக்காது. ஒரு தடவை படித்தாலும் அது மனதில் தங்கிவிடும். அது எழுதுறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்குரிய மார்க்கள் வாங்குறதும் பெரிய விஷயம் இல்லை. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு படிக்கும் தான் படிப்பு கஷ்டமாயிருக்கு. இது ஒரு திரும்ப தூசி அளவு கூட மதிக்கக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது சொந்த புத்தியோடு இருக்கிறோம். கடைசியில் நேரம் வரும்போது அதை கவனிக்கிறதும் அதை பார்க்குறதும் தூக்கி போடுறதும் மனசில் அமைகிறதும் வெளியில் சொல்கிறதும் அவ்வளோ லேசான இருக்கும். மார்க் வாங்கிறது கஷ்டம் கிடையாது. கவனம் பூராவும் இருந்ததன் காரணமாக இந்த படிப்பறிவு பிடிக்கலை, ஏறன்னு இல்லை பிடிக்கலை. அதுதான் உங்களுக்கு வேறு வடிவன் ஆகும் பொழுது அவ்வளோ லேசாக இருக்கும் தூக்கி போட்டு போகிற அளவுக்கு கூட தான் நான். ஆகவே உங்களுடைய இருதயத்தின் பக்கம் இப்பொழுது நீங்கள் திரும்புகின்றீர்கள். உங்களுடைய உள்ளம் என்ன கூறுகின்றதோ அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவும் வானளாவிய எண்ணம், பூமியின் அடிப்படையை ஒட்டிய அறிவு கிடையாது, வானளாவிய ஞானங்கள், எண்ணம் என்பது ஞானங்கள். அது உங்களை நம்பிக்கையை கொண்டு தூக்கி பிடிக்கும். சோர்ந்து போயிருக்கும் பொழுது உலகத்தின் அடிப்படையை கொண்டு நான் என்னுடைய பெரும் துன்பங்களில் ஆகி சோர்ந்து போயிருக்கும் பொழுது நிமித்தை பிடிப்பது அந்த நம்பிக்கை, எனக்கு சுகமாகும் என்ற அந்த நம்பிக்கை, எதற்கு எதுவுமே இல்லை என்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அவன் ஊட்டி நாள்த்தவரை கிடையாது. யார் ஆரம்ப காலங்களிலிருந்து கவனத்தோடு வாழ்கின்றார்களோ, பொறுமை கொண்டு வாழ்கின்றார்களோ, நஷ்டங்கள் ஏற்படும் போது இது எனக்கு தேவைதான், என்னுடைய அவசரத்துக்கு இது தேவைதான், இப்பொழுது என்னை கவனித்துக் கொண்டிருப்பது இறைவன் தான் என்று அவனுக்கு நன்றியோடு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையை கொண்டும் நம்பிக்கையை கொண்டும் அந்த துன்பம் விளக்கப்படும் பொழுது இறைவனை சந்திக்கின்றார்களே உண்மைதான் என்பதை அந்த நாளை நான் நோக்க வேண்டும். இது நோக்க வேண்டும். 6:31 6:31 அல்லாஹ்வை சந்திப்பதை பொய் என்று கூறினார்கள். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் நீ ஒருவன் தான் உன்னை தவிர இல்லை என்பது, எனக்கு நாதி இல்லை என்பது அதனுடைய பொருள். ஸ்ட்ரெயிட்டாகவே கும்பிடுதவன் என்பது அர்த்தம், கும்பிடுதற்குரியவன் அர்த்தம். உன்னை தவிர கதியில்லை என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு மேலோங்க வேண்டும். அந்த எண்ணம் கடைசி தருணங்களில் நான் வாட வேண்டும் என்ற முதல் எண்ணத்திலிருந்து மனிதர்களை நம்பி, கெட்ட கால அறிவை இறந்த கால அறிவை நம்பி, செத்த கால அறிவு எனக்கு இன்று உபயோகப்படும் நாளை வாழ்க்கை என்று நம்பி சீரடைந்து போய் இறுதியாக நான் மரணித்திடுவேன் என்று டாக்டர்கள் கூறும்பொழுது இப்பொழுது நான் மனதை விட்டுவிடக்கூடாது. இன்னமும் மனதில் உங்களுடைய வாக்களிக்கின்றதை நீங்கள் உயர வேண்டும், பிழைக்க வேண்டும், வாட வேண்டும். இப்பொழுதுதான் உன்னை தவிர கதியில்லை, என்னை மன்னித்துவிடு என்று கூற வேண்டும், அதை கூறுவதில்லை. அதன் காரணமாக அது அரைகுறை பிரார்த்தனையாக இருக்கின்றது. உன்னை தவிர கதியில்லை இறைவனே என்று நாம் அன்றாடுகின்றோம். ஆனால் மன்னித்துவிடு, உன்னை தவிர்த்து நான் செத்த பிணங்களை நாளைக்கு உதவி செய்யும் என்று நம்பினேன், இனி உன்னை தவிர எனக்கு கதியில்லை நாளைய வாழ்க்கைக்கு. இந்த எண்ணத்தை கொண்டு நாம் மன்னிப்பையும் தேடியிருக்க வேண்டும். தேடாததன் காரணமாக பிரார்த்தனைக்கு பதிலில்லாமல். ஆக உங்களுடைய இறைவனோடு இன்று தொடர்புடன் இருங்கள். ஏகப்பட்ட பிரச்சனைகள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது, நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியாகவும் இருக்குது. கற்பனை பண்ணுறதே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பொய்ய கற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய மனம் உள்ளத்திலிருந்து அது கிரகிக்கின்றது, கவலை வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே நிகழாது என்பது அர்த்தம். இனிமேல் பிரார்த்தனை என்னவென்றிருக்குது, இதை நீக்கி அதை நீக்கும் சொல்கிறதுக்கு. இப்போ எனக்கு இதை நீக்கி கூட நீக்கும் போகும்போது தான் பிரார்த்தனை என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. அது நம்ம இறைவன்ட்டு தான் நம்ம கேட்குறோமான்னு தெரியல. அப்படியே கொடுத்தா நீங்கள் நன்றியோடு இருப்பீங்களாங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஏதோ கேட்டோம், ஏதோ சரியாக போச்சு, இதெல்லாம் வளமே நடக்கிறது தானே, வர்றதும் போகிறதும். அந்த அளவுக்கு நம்ம திமிரோடு திரும்பிடுவோம். துன்பத்தின் போது எந்த அளவுக்கு கடவுளே என்று திரும்பினோமோ, எதற்காக நம்ம அழைத்தோமோ, அதற்கொண்டு அவன் உங்களுக்காக நிவாரணம் கொடுக்கும் பொழுது எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் சரியாகிடுச்சு. அவனை அழைக்காது போன்றே நன்றி இல்லாமல் திரும்பிடுகின்றவர். இந்த வகையிலும் நாம் பின்னோக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் நம் நன்றி மறந்திருந்தோம், அவ்வளவுக்குமாக சேர்த்து இப்பொழுது பயபக்தியோடு உள்ளட்சத்தோடு எனக்கோ என்னுடைய சந்ததிகளுக்கோ எதுவும் வந்துவிட வேண்டாம். இன்னும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நான் யார் மீது இரக்கம் கொண்டிருக்கின்றனோ, பாசம் கொண்டிருக்கின்றனோ, அவங்களுக்கும் எதுவும் வர வேண்டாம் இறைவனை என்று இப்பொழுது நாம் கேட்க வேண்டும். நம்முடைய இறைவன் அந்த எண்ணத்தோடு இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக ஆரம்பிக்க வேண்டும். இன்று நமக்காக படைக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு வாக்கு, கவலை வேண்டாம். ரொம்ப நெருங்கிச்சு, அங்கே கவலைப்பட்டது, பயமும் வேண்டாம். ஆக கவலையோ பயமோ உங்களுக்கு நீக்கப்பட்டு விட்டது. என்ன வேணும்? அமைதியடையுங்கள். சாந்தமும் சமாதானமும் கண்ணங்கள். இறைவனுடைய வாக்கின் மீது நீங்கள் சமாதானம் அடையுங்கள். அது நிகழுமா நிகழாதா, இறைவனை நம்பலாமா வேண்டாமா என்று இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய அறிவை தீட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் அறிவு முடிந்துவிட்டது. இப்பொழுது ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் பாக்கி. நம்புங்கள், வாழ்க்கை இருக்கிறது. நம்பவில்லை என்றால் இறைவன் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. உள்ளத்திலிருந்து நீங்கள் விலகிவிடாதவாறு இப்பொழுது இறைவன் உங்களுக்கு இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றான். நான் அங்குதான் இருக்கின்றேன். தூணிலும் கிடையாது, துரும்பிலும் கிடையாது, வீணாக பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். தூணிலையும் இருப்பான், விளக்கமாத்திர இருப்பான், சாக்கடையில் இருப்பான், ஆத்திரம் இருப்பான் சொல்லாதீங்க. இவ்வளவு அசிங்கப்படுத்தாதீங்க. அவனை உங்களோடு இருக்கின்றான், உங்களுடைய உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றான். உங்களுக்காகவே வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுடைய நேரம் நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதா? நல்லா இருக்கணும். அந்த நேரம்ங்கிறது வந்து பூமியின் அடிப்படையை ஒட்டியதா, வானத்தின் அடிப்படையை ஒட்டியதா, அதற்கும் மேலே. உங்களுடைய சூழ்நிலை நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதா? நல்லா இருக்கணும். உங்களுடைய ஏழ்ற உங்களோட நீங்கணுமா நீங்கக்கூடாதா? நீங்கணும். இவை எல்லாமே வந்து உங்களுடைய ஒரு ஞானமுள்ள வார்த்தைகளை கொண்டு பேசுகிற தவிர அறிவை கொண்டு பேசலை, கெட்ட படிப்பறிவை கொண்டு பேசலை. இந்த நேரத்தையும் சூழ்நிலையும் ஞானங்களையும் கொண்டு நான் வந்து என் நேரம் செய்கிற சூழ்நிலை செய்கிற ஏதென சுற்றிட்டு இருக்கிறது, என்னுடைய கெட்ட காலம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அம்மா என்ற வார்த்தையை 5 மாதத்தில் கற்றுக் கொடுத்தான். அதை நீங்கள் அம்மா என்ற உயிரற்ற வார்த்தையாக கற்றுக்கொண்டது 5வது வயதில். அதே போன்று இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறான் என்று நேரம் செய்கிற சூழ்நிலை செய்கிறது என்று இதனை நீங்கள் 50,000 வருடங்களுக்கு பிறகு கண்டுபிடிப்பீர்கள். இது நேரம் சூழ்நிலை என்று அங்கு உயிரோட்டம் இருக்காது, எதுவும் இருக்காது. நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் 50,000 ஆண்டுகளுக்கு பிறகு அறிய வேண்டியதை இன்று உணர்வாக அமைத்திருக்கின்றான். குழந்தைக்கு எப்படி அம்மா என்ற உணர்வை அளித்தான் அதே மாதிரி. ஏகப்பட்ட உதாரணங்கள் உங்களுக்காக சிந்திப்போருக்கு உண்டு. ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றது. வானங்களையும் பூமியையும் படைத்து அதுதான் என்னுடைய சக்தியானது. வானங்களையும் மிஞ்சியது, வானங்கள் என்னுடைய ஆளுமைக்குட்பட்டது, என்னுடைய ஆட்சிக்குட்பட்டது, என்னுடைய தேவைக்கு அது இயங்க வேண்டும். படைப்பினங்களின் மிக உயர்ந்த படைப்பு எது? உங்களுடைய உள்ளம் பதில் சொல்வதை தான் சொல்லுகின்றீர்கள், மனிதன் என்று அந்த உணர்வு. இதை கண்டுபிடிப்பதற்கு உலகம் அடைந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆம் என்று அந்த உணர்வு. நீங்கள் அடையும் போது உங்களுக்காக இந்த வானங்களும் பூமியும் இயங்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொருவரும் கைப்பற்றும் கூட அந்த நாளில். ஆனால் இவற்றில் நீங்கள் படைக்கப்பட்ட பொருள்களை நம்பிக்கொண்டிருந்தீர்கள். இதை படைத்தது உங்களுக்காகத்தான், உங்களுக்கு அடிமை என்பதை நான் அறிவித்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு அது காதலை விடவே இல்லை. நேரம் காலம் பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். இந்த வானங்களும் பூமியும் இணைத்து தான் நேரம் காலம் சூழ்நிலை அவ்வளவுமே. எனக்கு சரியில்லை, எனக்காக இந்த நேரமும் காலமும் இணங்கி வர வேண்டும் என்று காத்திருக்கின்றீர்கள். அப்படியானால் வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், தெளிவாக அறிந்திருக்கின்றீர்கள். ஆனால் வெறும் வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அதுக்கு உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை. காரணம், என்னுடைய உணர்வேற்றும் விலகி நான் கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் அங்கு பொய்யானதை நம்பி இல்லாததை நான் கும்பிட்டுக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் என்னுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன். ஒவ்வொரு வார்த்தையும், உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒவ்வொரு சுகமான வார்த்தையும் இறைவனிடமிருந்து. வானங்களையும் பூமியையும் சேர்த்து உங்களுக்காக நேரத்தையும் சூழ்நிலையும் இயக்கக்கூடியது அந்த சக்தி என்பதை அறிய வேண்டும். எந்த அடிப்படையை கொண்டு நான் நம்புவது? இறைவன் கூறுகின்றான், வானங்களை பார்க்கின்றீர்கள், உங்களுக்கு மேலாக எந்த விதமான பூமியின் அறிவின் அடிப்படையை கொண்டும் தூண்களை கொண்டு அது நிமித்தப்படவில்லை. இறைவன் ஆற்றல் மிக்கவன், தான் நாடி இதை செய்வோம். அவனுடைய வெயிட்டை நீக்கிறவன் அவன் தான், கொடுக்கிறவன் அவன் தான். எந்த ஒன்றும் அவனுக்கு லேசானதை தவிர கடுமையானது கிடையாது. தனக்கு லேசானதை உங்களுக்கு நான் எளிதாக்குகின்றேன், நம்ப மட்டும் செய்யுங்க அவ்வளோதான். அதோடு உங்கள் அறிவே சேர்க்காதீங்க, பாடாக்கிடுவீங்க. எப்படி முடியும்னு கேட்டாதீங்க அறிவு கொண்டு. திமிரான அந்த வார்த்தை எப்படி முடியும், யாருக்கு எப்படி முடியும்னு கேட்குறோம். தூண்களின்றி வானங்கள் உயர்த்திக்கின்ற நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதே போன்றே உங்களுக்காக உணர்வு கொடுக்கப்பட்டது. பூமியின் அடிப்படையை ஒட்டி எந்த விதமான ஃபவுண்டேஷனும் இல்லாமல் நம்பணும். அது அந்த உணர்வை நம்பணும், பிழைக்க வேண்டும். உங்களுடைய ஃபவுண்டேஷன் எல்லாம் தாழ்த்திடும். நீங்கள் பிழைக்க மாட்டீங்க. ஆக கெட்ட அறிவு மனித சமுதாயத்துக்கும் இறைவனுக்கும் படு விரோதமான பகிரங்கமான துரோகத்தனமான அறிவு, மருத்துவ அறிவு. இவர்களை போன்ற துரோகிகள் கிடையாது, பகிரங்கமான துரோகிகள். அவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாயமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். கெட்ட சகுனங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் ஒருவனைத்தேர் உங்களை படைத்தவன் இல்லை. நீங்கள் எந்த ஒரு பொருளமாக இல்லாத நிலையிலிருந்து உங்களை ஒரு கருவாக ஆக்கினான், பிறகு உங்களை ஒரு ஆறடி உருவமாக ஆக்கினான். உங்களுக்கு ஞானங்களையும் கற்பித்தான், அறிவு என்ற சோதனையும் கொடுத்தான். இந்த ஐந்து புலன்களை கொண்டு அறியக்கூடிய அறிவு என்ற சோதனையும், அகக்கண் பார்வையை கொண்டு நீங்கள் அறியக்கூடிய அந்த ஞானங்களையும், அதை நம்பிக்கை கொள்வதற்கு உங்களுடைய அறிவு எட்ட முடியாது. ஆக தூண்களின்றியே உயர்த்திய அந்த வானத்தையும் பாருங்கள், உங்களுக்கு எந்த விதமான அறிவாதாரம் எட்ட முடியாத உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக்கூடிய சுகமான ஒரு செய்தி இருக்கின்றது. வேணுமா வேண்டாமா, அவ்வளோதான். எப்படி என்று கேட்கும் பொழுதே முடிந்துவிட்டது, இல்லை என்று ஆகிவிட்டது. இனி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கள். பெரும் சோதனைகள். இப்பொழுது உங்களுடைய பாதையில் எந்த வெற்றிடத்தை நம்பி நீங்கள் சென்றீர்களோ, எந்த சூன்யத்தை நம்பி நீங்கள் சென்றீர்களோ, உங்களுடைய அறிவை கொண்டு அந்த அறிவின் சூன்யம் அங்கு உருவாகும் பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். இந்த அறிவின் சூன்யத்தை பற்றி இறைவன் கூறுகின்றான், பாலைவனத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கின்றீர்கள், தாகத்தில் வறண்டு விட்டது, தொலைவில் பார்க்கின்றீர்கள் காணல் நீர், அது தண்ணீராக இருந்துவிட வேண்டுமே என்று நம்பி அதற்கு செல்கின்றீர்கள். அங்கு உங்களை கணக்கை முடிக்கின்றான், இல்லை, தாகித்தவன் தண்ணீராக இருக்கணுமே நம்புவான், ஆனால் அங்கு கிடையாதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்புவான். அதை போன்று இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. அறிவு என்ற கேடு காணல் நீர். நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக உங்கள் இறைவனை நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த நாள் இப்பொழுதும் கூட. நீங்கள் விரும்பியது அங்கு இல்லை, நீங்கள் முயற்சி செய்வது அங்கு இல்லை, ஆனால் நீங்கள் விரும்பியது இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய துன்பங்கள் நான் நீங்கள் வேண்டும் என்று விரும்பினீர்கள், ஆனால் உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே இன்று வரையும் பயனளிக்கவில்லை. ஆனால் நீங்கள் வேண்டும் என்ற அந்த வாக்கு உங்களை வாட்டி கொண்டிருக்கும். அது முடியும் வரையில் உங்களுடைய அறிவெல்லாம் ஒரு பக்கம் முடிந்துவிட்டது பிறகும் கூட இன்னமும் சுகமாக வேண்டும் என்ற அதே வார்த்தை இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஒன்று போதும் உங்களை அடைக்கிப்பதற்கு. இன்னமும் வழி இருக்கதா என்று தெரிவீர்கள், எங்கும் வழி இல்லை, இன்னமும் தெரிவீர்கள், வழி இல்லை, இன்னமும் தெரிவீர்கள். பாலை வனத்தில் தாகித்தவன் தூரத்தில் தெரியக்கூடிய அந்த காலநிலை தண்ணீர் என்றே கருதுவானே, நம்பிக்கையோடு செல்வானே, அதை போன்று இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. இனி இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. சத்தியத்தின் பக்கமும் உண்மையின் அழைப்பின் பக்கமும் கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். இது ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய உரை குறிப்பு. ஏற்றுக்கொண்டேன், எப்படி என்று கேட்காதீர்கள். தூண்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டது வானங்கள், எந்த விதமான உங்களுடைய படிப்பதிவும் தீண்ட முடியாது, அதை கொண்டு நம்ப முடியாது. என்னுடைய உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது நிகழும். மலைகளைப் போன்று அடுக்கப்பட்டுக்கூடிய மேகங்களை பார்க்குறீங்க, மலைகளோட பெருசு. இங்கே இருக்கக்கூடிய மலை வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் 20,000 அடி, வானங்களுக்குரிய மலைகள் 40,000 அடி, 50,000 அடி மேகக்கூட்டங்கள், அவ்வளவு தண்ணீர், உலகமே அடிந்து போகும். தாங்கிக் கொண்டிருப்போன் யார்? ஒரு 10,000 அடி தண்ணியை நீங்கள் டேங்கில் எடுத்து கொள்ள படுற பாடு, ஜல்லிக்கல் இரும்பு அது இது அவ்வளவு வச்சு இடிஞ்சு போகும். இவ்வளவு பாரமாக இருக்கக்கூடிய ஊரையே அடிக்கக்கூடிய தண்ணீர் மேகம் பஞ்சு மாதிரி ஓடுது. கவனிக்க வேண்டாம், இந்த அறிவு வேணும் கவனிக்க வேண்டாம். அந்த அறிவுக்கு முன்னாடி உங்கள் அறிவு ஏமாத்துறோம். நினைக்கும் போது மேகக்கூட்டங்களை நான் கொண்டு வர வேண்டும், அது என் தலைக்கு மேலாக நிழற வேண்டும், வேண்டும் பொழுது அது அங்கு தண்ணீராக மாற வேண்டும், டேங்க் கூடாதுன்னு ஏன் தெரியல, வழி இல்லை உங்களுக்கு. அப்படின்னா காட்டுக்கும் சும்மா காமிச்சிட்டுக்கிறான், பறந்து ஓடுது அவ்வளவு கருமேகங்கள். ஒரு துளி தண்ணி விடுவாதான்னு பார்த்துட்டுமா, அவ்வளோ போனதுக்கு போகிறோம், வெட்ட வெறிச்சலாக போயிடும். யார் காத்து கொண்டு இருப்பது? உங்கள் டேங்கர்லாம் கட்டி முடிச்சுட்டு போட்டோம்னா ரெண்டு நாளில் லீக் ஆகிட்ருக்கோம், அப்புறம் அதை பேட்ச் பண்ணுவோம். எப்படி உங்களுடைய அறிவு செருப்புக்கு சமமான அறிவு, உலகத்தினுடைய கல்வி கூடங்கள் அனைத்தும் சரி, உங்களுடைய கண்டுபிடிப்பும் சரி, உயிரோட்டம் இல்லாதது, நம்பிக்கை கொள்ளுங்கள். எண்ணம் ஒன்று தான் சுகமாக வேண்டும். எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அதை சிதைக்கிறது. நடக்குமா நடக்காது என்று ஆரம்பித்து கடைசியில் படிப்படியாக நொறுங்கும் வரையில், என் உள்ளமும் வெறுமையாகிவிடும் வரையில் நான் அதை விட்டு ஓய மாட்டேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் இன்றுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இதிலிருந்து நாம் விலக வேண்டும். அல்லாஹ்வை சந்திப்பதே அவன் உண்மையானவன், அவனுடைய வாக்குகள் நிறைவேறும், அவனைத் தவிர கதியில்லை, நீயே எனக்கு போதுமான பாதுகாவலன் என்று உள்ளத்தில் நான் தனித்து அவனோடு பேசி பழக வேண்டும். வார்த்தைகள் இல்லாமல் உணர்வுடன் சுகமாக ஆரம்பிக்கும் இறைவழி மருத்துவம். எப்படி இறைவழி மருத்துவம் சாத்தியம்? இங்கு நினைக்கும்போது அங்கு சுகமாவது எப்படி சாத்தியம்? அறிவு என்ற கேடு நீங்கிவிட்டது. உள்ளத்திலிருந்து அறிவிப்பு படைக்கக்கூடிய அந்த அறிவிப்பு, அதை மட்டும் நம்புகின்றேன். இந்த நம்பிக்கைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் சுகமானால்தான் அது எனக்கான ஆதாயம், அதன் காரணமாக சுகமாகின்றது. உங்களுக்கு அந்த பாதையை காண்பிக்கின்றேன். நீங்கள் என் பக்கம் திரும்பக்கூடாது, உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் வாக்கின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. என் பக்கம் திருப்பிட்டால் நான் சாமியாராயிடுவேன், இந்த நொடிப்படுதல் இறைவன் ஒருமனை தேவை கிடையாது. ஆகையினால் உங்களுக்கு அத்தாட்சிகளை காண்பிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி இந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகுப்பிலும் ஒவ்வொரு வகுப்பும் படித்தான். நம்பிக்கை கொள்ளுங்கள். என் இறைவனே, உன்னை சந்திப்பதை எனக்கு நீ உறுதியாக்கிக் கொடு. உணர்வை கொண்டு நான் வாழ வேண்டும். தரைமட்டமாகிவிட்ட படிப்பறிவு எனக்கு செருப்பாக இருக்க வேண்டுமே தவிர என் தடைக்கு ஏறக்கூடாது. நிச்சயமாக படிப்பறிவு நான் ஏற்கனவே மரணித்து விட்டேன் என்பதற்கு சமமானதாகும். சவக்கிடங்குகளிலிருந்து நான் கிடைக்கப்பெற்ற அறிவு, அதாவது உங்களுடைய கல்லூரிகள், உங்களுடைய பள்ளிக்கூடங்கள், அதிலிருந்து நான் கிடைக்கப்பெற்ற அறிவு. நிச்சயமாக பேய்கள் எனக்கு இதை கற்பித்தன, உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ், இவற்றிலிருந்து நான் விலகுகின்றேன். என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உள்ளத்தின் பக்கம் திரும்பிவிட்டது. இனி மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்ற அந்த அடிப்படையில் ஊர்வலத்தை பின்பற்றி செல்ல மாட்டேன். மூதாதையர்கள் பின்பற்றினார்கள், அதற்கு முன்னே ஒரு மூதாதையர் கூறினார்கள் உள்ளம் பெரும் கோயில் என்று, அதை நான் பின்பற்றுகின்றேன். அவர்களுக்கெல்லாம் மூதாதையர்கள், அவர்களுக்கெல்லாம் மூதாதையர்கள், தொன்று தொட்ட காலத்திலிருந்து இந்த வேத வாக்கு இருக்கின்றது. அவர்கள் பின்பற்றிய அந்த உள்ளமே பெரும் கோயில் என்பதை இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான உணர்வானது எந்த உங்களுடைய படிப்பின் அடித்தளத்திற்கும் அடிப்படைக்கும் ஒரு சிறிதும் பொருந்தாது. ஆகவே அதனை நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். செருப்பை நம்பி மகுடத்தை விட்டுவிட வேண்டாம். உங்களுடைய அறிவை நம்பி இறைவனுடைய உணர்வை நீங்கள் தகர்த்து விடாதீர்கள், தூளை வீசி எழுந்து விடாதீர்கள். நஷ்டவாளிகள் நாம் தான். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டிய நாம் எப்படி கீழே இறங்கிவிட்டோம் என்பதை. வானங்களின் மீதும் பூமியின் மீதும் உங்களுடைய ஆட்சியதிகாரம் இருக்கின்றது, நம்பிக்கை கொள்ளுங்கள். வேறு எவரும் எக்காலத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்காக புகட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. சுகமான வாழ்க்கையில் அமையுங்கள். உங்களுக்கு 5 வயசானாலும் சரி, உங்களுக்கு 80 வயசானாலும் சரி, அந்த ஒரு வார்த்தை தான் சுகமாக. இப்பொழுது என்னுடைய குழந்தைகளுக்கும் அறிவிக்கின்றேன், சுகமாக வாழ வேண்டும் என்று அந்த உணர்வை மட்டும் கவனித்து இறைவனிடம் ஒப்படைத்துவிடு. அப்பா அம்மா நம்பாதான்னு சொல்லி அவர்கள் தங்களுக்கே எந்த நன்மையும் தீமையும் செய்து கொள்ள சக்தியற்றவர்கள். உனக்கும் சரி எனக்கும் சரி, நம்முடைய குடும்பத்திற்கும், நம்மை அமைத்தவன் அவன் தான், அவனைத்தவன் நமக்கு கதி இல்லை என்ற அந்த அடிப்படையை கொண்டு அவர்களுக்கு நீங்கள் உணர்வூட்டி வாருங்கள். அந்த உணர்வு அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது உணர்வுகளில் வாழ்வார்கள். எப்படி அம்மா என்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்தானோ அதே போன்று நாளை வாழ்க்கை அவ்வளவுக்கும் இந்த உணர்வை நம்பி வாழ்வானே தவிர படிப்பை நம்பி வாழ மாட்டான். அந்த படிப்பு அவனுக்கு மிகவும் லேசாக்கப்படும். எந்த விதமான படிப்பறிவும் அவர்களுக்கு லேசாக்கப்படும். காரணம், அது பொய்யானது. எப்படி கதை கேட்குறது எனக்கு பிடிக்குமோ சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது, அது பொய்யோ ஆனால் மறக்காதோ, அதே மாதிரி இந்த கதைகளெல்லாம் படிப்பறிவுங்கிறது ஒரு கதை மாதிரி அவ்வளோ லேசாகும். உணர்வு இருந்தால் மட்டும்தான் அது லேசாகும். அப்படி என்னன்னா பெரும் கஷ்டம், மண்டல குட்டி குட்டி கூட இறக்கணும், முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டும் நாம் நம்முடைய குழந்தைகள் என்று பாதுகாக்கின்றோம். உனக்கு நான் பாதுகாப்பவன் இல்லை, அம்மா பாதுகாப்பவன் இல்லை, உன்னுடைய இறைவனை படைத்தான். அந்த இறை உணர்வு நம்மை விட அதற்கு அதிகமாக புரியும். உணர்வோடு வாழ்ந்து பழகு, அதை கற்பித்து வாருங்கள். நாளைக்கு அது உங்களுடைய குடும்பத்திற்கு பெரும் பாக்கியமாக அமையும். இப்பொழுது என் மனசு வந்து கலங்கப்பட்ட மனசு, இப்போ நம்புது, பரவாயில்லை,
ஆனால் களங்கமே இல்லாத மனசு, அதனுடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் சமம் இல்லை. அது பாக்கியம். இதுதான் நம் குழந்தைய பாக்கியம் என்று கூறுகின்றோம். நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாம் கெட்டுப்போச்சு. சின்ன வயசுலேருந்தே அது பாழாக்கிடுச்சு. நம்பிக்கை கொண்ட மக்களாக இன்று முதலாக நம்முடைய உணர்வு எதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றதோ ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய படிப்பறிவை கொண்டு செத்த கால சவக்கிடங்கு அறிவை கொண்டு எப்படின்னு கேட்டார். வேணுமா வேண்டாமங்கிறது வேண்டும். வேண்டும் என்ன சொன்ன மாத்திரத்திலேயே உங்களுடைய வேண்டும் முடிந்துவிட்டது. அந்த நேரத்தில் சந்திக்கிருக்கின்றீர்கள். நம்பிக்கையை கொடுறவனே என்று கேளுங்கள். உறுதியான நம்பிக்கையை கொடு என்று கேளுங்கள். மனசுக்கு அமைதி கேளுங்கள். நிச்சயமாக தடுமாறாது, கவனம் சிதறாது. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை நேரான பாதையில் மீது இருக்கின்றது. நிச்சயமாக இறைவன் நமக்காக பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று இந்த நாளில். நாளைக்கு சந்திப்போம்.